அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
இன்றைய நாளிலே தேவனின் புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பலவிதமான பாரங்களை மனதிலே சுமந்து நிற்கும் நீங்கள் பார சுமையை இயேசுவின் பாதத்தில் வைத்துவிட்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஓர் சிறந்த வாய்ப்பு. பங்கு பெறுங்கள் இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னோடு பேச மாட்டாரா என ஆவலோடு வசனங்களை கேட்கும்பொழுது கர்த்தர் எங்களோடு பேசுகிறார் என்று எழுதிய உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக நன்றி கோருகிறோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிற அற்புதங்களையும் ஆச்சரியமான வழிநடத்துதல்களையும் எனக்கு எழுதியிருந்தீர்கள். உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். ஒரு நாள் கர்த்தருடைய வசனத்தை நான் கேட்காவிட்டாலும் எதையோ இழந்தது போல இருக்கிறது என்றும் கூறுகிறீர்கள். ஆம், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதும் தியானிப்பதும் அவருக்கு கீழ்ப்படிவதும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆனந்தமான காரியம்தான். கடந்த செய்தியிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 10 சீடர்கள் மட்டும் அறையிலே இருக்கும் பொழுது பூட்டப்பட்ட அறையிலே வந்து அவர்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். மட்டுமல்ல, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினார். ஆனால் திதிமு எனப்பட்ட தோமா அங்கே இல்லாமல் போனான். அதற்கு பின் தோமா அங்கே வந்தபொழுது கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே கூறினார்கள். அதற்கு, அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று கூறினான். இப்பொழுது யோவான் 20:26 சிந்திப்போம். கவனியங்கள், வாசிக்கிறேன். யோவான் 20:26-28. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அருமையானவர்களே, தோமா இயேசுவின் காயத்திலே விரலை போட்டு கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று கூறினான். ஆனால் இங்கே இயேசு திரும்ப வந்து, உன் விரலை நீட்டி என் கையை பார், உன் கையை நீட்டி என் விலாவை பார் என்று சொன்னபொழுது அவ்வாறு அவன் செய்ததாக தெரியவில்லை. ஆம், அவ்வாறு அவன் செய்ய தேவையில்லை. இன்றைக்கும் அநேகர் என்ன சொல்கிறார்கள்? ஒருமுறை நான் அவரை பார்த்துவிட்டால் போதும், அவரை தொட்டுவிட்டால் போதும், நான் விசுவாசிப்பேன் என்கிறார்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் ஆதாரங்களுக்கு குறைவில்லை. பிரச்சனை மனிதனுடைய இருதயத்திலேதான் இருக்கிறது. உண்மை உள்ள மனிதர்களின் இருதயத்தில் உள்ள சந்தேகங்களை ஆண்டவர் நிச்சயமாக தீர்க்கிறவர். ஆனால் உண்மையற்ற மனிதர்களின் சந்தேகத்தை அவர் போக்குகிறதில்லை. இன்று அநேகர், நான் வேதத்தை விசுவாசிக்க முடியாது என்று சொல்கிறார்கள். அறிவுபூர்வமாக பார்த்தால் வேதத்தை விசுவாசிக்க முடியாது என்றெல்லாம் கூறுகிறார்கள். அருமையானவர்களே, ஒழுக்க பிரச்சனைகளிலேயே அநேகர் வேதத்தை விசுவாசிக்கிறதில்லை. சிலர் சொல்லுகிறார்கள், பழைய ஏற்பாட்டை என்னால் நம்ப முடியாது என்பார்கள். அப்படிப்பட்ட சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவர்கள் விபச்சார பாவத்திலே வாழ்கிறார்கள். யாத்ராமும் 20:14 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட சகோதரன் பழைய ஏற்பாட்டை நம்ப முடியவில்லை என்கிறான். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, உண்மை உள்ளவருடைய சந்தேகத்தை நிச்சயமாக கர்த்தர் தீர்த்து வைக்கிறார். தோமாவின் சந்தேகம் தீர்ந்தபொழுது ஒரு உன்னதமான சாட்சியை சொல்லுகிறார். வேத புத்தகத்திலே தனி மனிதர்கள் தேவனை குறித்து அறிக்கையிட்ட வார்த்தைகளிலே இது மிக உன்னதமான ஒன்று. யூதனாய் ஒருவன், என் ஆண்டவனே, என் தேவனே என்று கூறுவது ஒரு உச்சக்கட்ட செய்தி. இதுவும் சந்தேகம் நிறைந்த தோமாவின் இருதயத்திலிருந்து வந்த ஒரு அறிக்கை. யோவான் 20:29 பாருங்கள். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் இன்றைக்கும் விசுவாசிக்கிறவர்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதம் உண்டு. வசனங்கள் 30-31. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இதுதான் இந்த சுவிசேஷத்தின் அடிப்படை வசனம். ஆம், சுவிசேஷங்களிலே எழுதப்படாத இன்னும் எத்தனையோ காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்திருந்தார். ஆயிரக்கணக்கான மக்களை அவர் குணமாக்கியிருந்தார். இவ்வாறு சொல்லும்பொழுது இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் செய்த அநேக காரியங்களை அவர் மனதிலே வைத்துத்தான் இவ்வாறு கூறியிருப்பார். அவர் தமது சுவிசேஷத்தை எழுதும்பொழுது குறிப்பிட்டு தேவையானவைகளை மட்டும் தெரிந்தெடுத்து எழுதுகிறார். தனது மனதிலே ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருந்ததினாலே எல்லாவற்றையும் எழுதாமல் தேவையான காரியங்களை மட்டும் தெரிந்தெடுத்து எழுதினார். யோவான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை எழுத முடியவில்லை. மற்ற சுவிசேஷகர்கள் எழுதாத பகுதிகளை எழுதி வெற்றிடங்களை நிரப்பவும் அவர் இதை எழுதவில்லை. இவர் இந்த சுசேஷத்தை எழுதியதின் நோக்கம், இயேசு தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவற்றை எழுதுகிறேன் என்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் விசுவாசிப்பதின் மூலமாக மறுபிறப்பையும் அடைவீர்கள், நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாகிறீர்கள். இதைத்தான் அவர் யோவான் முதலாம் அதிகாரம் 12 வசனத்திலே கூறினார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தை பெற்றவர்களாயிருக்கிறீர்களா? நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்திற்குள்ளே கடந்து வர வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொடுப்பதின் நோக்கமாயிருக்கிறது. இப்பொழுது யோவான் 21 அதிகாரத்தை பார்ப்போம். இது ஒரு முடிவுரை போல வருகிறது. யோவான் தனது சுவிசேஷத்தை எழுதி முடித்த பின்னர்தான் இந்த முடிவுரையை அவர் இணைத்திருக்க வேண்டும். இந்த 21 அதிகாரத்திலே 3 நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். கலிலேய கடலிலே மீன்பிடிக்க சென்ற சீஷருடைய அனுபவம் எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய மனதின் விருப்பங்களையும் வழிநடத்துகிறவர் ஆண்டவர், நம்முடைய பணிகளிலேயும் நம்மை கரம்பிடித்து நடத்துகிறவர் ஆண்டவர். 2 நிகழ்ச்சி என்னவென்றால், கடற்கரையிலே அவர்கள் அருந்திய காலை உணவு. இது எதை காட்டுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தின் ஆண்டவராயிருக்கிறார். நாம் பணிவிடை செய்வதற்கு அவர் மேலுள்ள அன்பே அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பதை இது காட்டுகிறது. 3, இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவின் மரணத்தை குறித்து கூறுகிறார். அவர் நம்முடைய மனதிற்கும் ஆண்டவராயிருக்கிறார். அறிவு குறைவாயிருப்பதினாலேயோ, சூழ்நிலைகள் மாறுபடுவதனாலேயோ ஆண்டவருக்காக பணி செய்வதை குறித்து நாம் சாக்கு போக்கு சொல்ல முடியாது என்பதை இது காட்டுகிறது. இந்த 21 அதிகாரம் முழுவதிலேயும் உயிர்த்தெழுந்த இயேசுவே தேவனாயிருக்கிறார் என்பது வெளிப்படுகிறது. பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன்பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இந்த கலிலேய கடல் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தோடும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னரும் அவரோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு இடமாயிருக்கிறது. இந்த சீடர்களுக்கு இது மிக அறிமுகமான ஒரு இடம். நீங்கள் கலிலேயாவிற்கு செல்லுங்கள், அங்கே நான் உங்களை சந்திப்பேன் என்று இயேசு கூறியிருந்தார். அவருடைய வார்த்தையின்படியே அவர்கள் அங்கே வந்தார்கள். அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். இங்கே ஒரு அற்புதமான குழுவை நாம் பார்க்கிறோம். இங்கே பிரச்சினைக்குரியவர்களாக ஒன்று கூடியிருக்கிறார்கள். சீமோன் பேதுரு அடிக்கடி தவறுகிறவர். இருதயத்திலே கர்த்தருக்காக வைராக்கியம் உண்டு, இருந்தாலும் வழிவிலகக்கூடியவர். ஆண்டவரை நேசிக்கிறவர், அதே நேரம் மிகவும் உணர்ச்சி வசப்படும் ஒருவர். அடுத்ததாக தோமா. அவர் எதையுமே சந்தேக கண்ணோட்டத்திலே பார்ப்பவர்தான். அடுத்ததாக நாத்தான்வேல். ஞானமுள்ளவர்தான், இருந்தாலும் நாசரியத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ என்று கேள்வி கேட்கக்கூடியவர். அடுத்ததாக யாக்கோபும் யோவானும். இவர்கள் இடிமுழக்கத்தின் மக்கள். மேலும் 2 சீடர்கள் அங்கே இருந்தார்கள். அவருடைய பெயர் கூறப்படவில்லை. சொல்லப்போனால் நானும் நீங்களும் இப்படிப்பட்ட கூட்டத்திலேதான் இருக்கிறோம். அநேக வேத பண்டிதர்கள் இவர்கள் இப்படி மீன்பிடிக்க சென்றதை குறித்து குறை கூறுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை வந்து சந்தித்த பொழுது அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. அவருடைய கட்டளைகளின்படி அவர்கள் கலிலேயாவிலே வந்திருக்கிறார்கள். இது பஸ்கா பண்டிகை முடிவடைந்த நேரம். கலிலேய கடலை சுற்றியிருந்த மலைகளிலே பச்சை பசேல் என்று இருக்கிறது. சமீபத்திலே ஈஸ்டர் காலங்களிலே அங்கே சென்ற ஒரு ஊழியர் அந்த இடம் அத்தனை அழகானதாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நிச்சயமாக அது பேரழகான ஒரு இடமாகத்தான் இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து வருவார் 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 என்று காத்திருக்கிறார்கள். பேதுரு சற்று பொறுமையை எளிதாக இழக்கக்கூடியவர். அங்குமிங்கும் பார்த்து சுற்றுமுற்றும் தேடி சோர்வுற்றவராக, நான் மீன்பிடிக்கப் போகிறேன் என்கிறார். மற்ற 6 பேரும் அவரோடு சேர்ந்து கொள்கிறார்கள். இரவு முழுவதும் மீன்பிடிக்க பிரயாசப்பட்டார்கள். ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை. டாக்டர் ஸ்டார்ட் என்ற தேவ மனிதர் சொல்லும்பொழுது திறமைசாலிகளின் தோல்வி என்று இதை குறித்து சொல்கிறார். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் அவர்களால் ஒன்றும் பிடிக்க முடியவில்லை. அவர்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை என்றும் சோர்ந்து போய்விட்டார்கள். மீன்பிடிக்கச் செல்லும்பொழுது மீன் கிடைத்திருக்கும் என்றால் அது எளிதானதாயிருக்கும். ஆனால் மீன்பிடிக்கச் சென்று ஒன்றுமே கிடைக்கவில்லை என்றால் சோர்வாகத்தான் இருக்கும். எப்படி மீன்பிடிப்பது என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் அப்படித்தான் பல ஆண்டுகளாக தங்கள் வாழ்க்கையை அவர்கள் கழித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளிலே அவர்கள் தோல்வி கண்டது தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படியும் திட்டத்தின்படியும் தான். பின்னர் அதிகாலை நேரம் விடுகிறது. அது ஒரு மகிமையான காலையாயிருக்கிறது. பாருங்கள், யோவான் 21:4 விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இது இயற்கையான ஒரு அனுபவம் தான். அவர் மகிமையடைந்த சரீரத்தோடு கூட கரையிலே நிற்கிறார். அவரை அவர்கள் கண்டிருக்கலாம், இருந்தாலும் கடலின் உள்ளே இருந்து கரையிலே பார்க்கிறார்கள். பொதுவாக விடியற்காலையிலே கரையிலே நிற்பவர்களை அடையாளம் கண்டுகொள்வது கடினம்தான். பாருங்கள், 5 இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். இந்த இடத்திலே பிள்ளைகளே என்று சொல்லப்பட்டிருப்பது 1 யோவானிலே நாம் வாசிக்கும் பொழுது பிள்ளைகளே என்று வாசிக்கிறோம் இல்லையா, அந்த பொருளிலே கூறப்பட்டது அல்ல. இவர்கள் இல்லை, ஒன்றுமில்லை என்கிறார்கள். அருமையானவர்களே, தோல்வியை குறித்து பேசுவதற்கு யாருக்குத்தான் மனது வரும்? இல்லை என்கிறார்கள், ஆனால் அதை குறித்து மேலும் அவர்களுக்கு பேச மனதில்லை. ஒருவேளை ஏதாவது மீன்களை பிடித்திருப்பார்கள் என்றால் எவ்வளவு நீளமான மீன், எத்தனை மீன் என்றெல்லாம் பேசியிருப்பார்கள். அருமையானவர்களே, நம்மை பார்த்தும் ஒரு நாள் அவர், நீங்கள் ஏதாவது பிடித்திருக்கிறீர்களா, பூமியிலே மனிதர்களுக்காக நீங்கள் என்னத்தை செய்தீர்கள் என்று கேட்கப் போகிறார். இல்லை, நாங்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்றா கூறப்போகிறீர்கள்? யோவான் 21:6 அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதனால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் அவர்களை வழி நடத்துகிறார். என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். அப்படியென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய ஆலோசனைப்படி மீன்பிடிக்க அவர்கள் செயல்பட்ட பொழுது வலை நிறைய மீன்கள் அகப்பட்டது. வலை நிறைய மீன்கள் இருந்தாலும் வலை கிழியவில்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். வலை உறுதியானதா இருக்கிறது. எதை போல தெரியுமா? சுவிசேஷமாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் செய்யப்படுதல், உயிர்த்தெழுதலைப் போல அது உறுதியானதாயிருக்கிறது. ஏனென்றால் இயேசுவின் மரணம், அடக்கம் செய்யப்படுதல், உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் அவர்கள் கண்டிருக்கிறார்கள். அது உறுதியானது, உண்மையானது. யோவான் 21:7 ஆதலால் இயேசு கண்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாயிருந்தபடியினால் தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். சீமோன் பேதுருவனிடத்திலே காணப்படாத ஒரு ஆவிக்குரிய அறிவு யோவானிடத்திலே காணப்படுகிறது. ஒருவேளை 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக அதே இடத்திலேதான் இயேசு சீமோனையும் யோவானையும் அழைத்திருக்க வேண்டும். இப்பொழுது அவர்கள் மீண்டுமாக மீன்பிடிக்க சென்று விட்டார்கள். இயேசு அவர்களை ஆத்மாக்களாகிய மீன்களை பிடிக்கும்படியாக மீண்டுமாய் அழைக்கிறார். பேதுரு யோவானைப் போல கருத்துள்ளவராக தெரியவில்லை. ஆனால் கவனித்தீர்களா, ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் உடனடியாக இயேசுவுக்கு அருகிலே செல்கிறார். மற்றெல்லாருமே படகிலே உட்கார்ந்து கொண்டு படகு கரை சேரும் வரை காத்திருக்கிறார்கள். ஆனால் சீமோன் பேதுரு அப்படி இல்லை. அவனால் காத்திருக்க முடியவில்லை. கர்த்தருக்கு மிக அருகில் செல்ல வேண்டும் என்று உடனே கடலிலே குதிக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு மனிதர் இல்லையா? அருமையான சகோதரனே, சகோதரியே, இங்கே நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. கர்த்தரை, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரும் பொழுதெல்லாம் அவருக்கு அருகிலே செல்ல நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். எப்பொழுதுமே கர்த்தருக்கு அருகிலே இருப்பதே மிக உன்னதமானது. யோவான் 21:8-11 பாருங்கள். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்துக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. எழுதப்பட்டிருக்கிற அற்புதங்களிலே இதுவே இயேசு செய்த கடைசி அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் செய்த ஒரே அற்புதம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவருடைய ஊழியத்தை குறித்து மிகவும் கருத்துள்ளவர்களாய் இருக்கிறோம். எனவே இது எனக்கும் உங்களுக்கும் மிக முக்கியமான ஒரு சம்பவம். அப்போஸ்தலனாய பவுல் சொல்வதை இங்கே நான் கூற விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5:16, நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் என்கிறார். நாம் பெத்லேமிலே பாலகனாயிருக்கும் இயேசுவோடு இணைக்கப்படவில்லை, உயிர்த்தெழுந்த ஜீவிக்கிற மகிமைப்படுத்தப்பட்டுள்ள பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கிற கிறிஸ்துவுடனே கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். எனவேதான் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் செய்த ஊழியமானது மிக முக்கியமானதாயிருக்கிறது. இந்த வசனங்களின் அடிப்படையிலே அநேக சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அற்புதத்திலே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அடிப்படை சத்தியம், அந்த அற்புதத்தை செய்வதற்கு ஏற்கனவே அவர்களிடத்தில் என்ன இருந்ததோ அதையே பயன்படுத்துகிறார். சீஷர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. அப்பொழுது அதிகமான மீன்கள் கிடைக்கும்படி செய்கிறார். கானா ஊரிலே அந்த ஜாடிகள் வெறுமையானதாயிருந்தன. தண்ணீரினாலே நிரப்பும்படியாக சொல்லி அதை ரசமாக்கினார். மோசேயின் கரத்தில் இருந்த கோலை அவர் பயன்படுத்தினார். பயன்படுத்தி இஸ்ரேல் மக்களுக்கு அற்புதங்களை செய்தார். தாவீதும் ஆடு மேய்க்கும் கம்பை தனது கரத்திலே உண்மையாக பயன்படுத்தினபடியினாலே ராஜாவின் செங்கோலை அவனுடைய கரத்திலே கொடுத்தார். ஆம் அருமையானவர்களே, உங்களுடைய கரத்திலே என்ன இருக்கிறதோ அதை தேவன் பயன்படுத்த முடியும். அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? அவர்கள் இருப்பது போல சூழ்நிலை எனக்கு இருந்தால், அவர்களுக்கு இருப்பது போல வாய்ப்பு எனக்கு இருந்தால் என்று எண்ணுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கும் இடத்திலே ஆண்டவர் உங்களை பயன்படுத்தவில்லை என்றால் உங்களை வேறு எந்த இடத்திலையும் அவர் பயன்படுத்த முடியாது. நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்தோடு ஒவ்வொரு இடத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் வைக்கப்பட்டிருக்கிற இடங்களிலே மீண்டும் நம்மை பயன்படுத்த முடியும். மற்றும் ஒன்றை கவனித்தீர்களா? எப்பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தாலும் மிக பெரிய அளவிலே அந்த காரியத்தை செய்கிறார். கானாவூரிலே ஜாடிகள் நிறைய தண்ணீர் நிரப்ப சொன்னார், நிறைய ரசத்தை கொடுத்தார், 5000 பேரை போஷித்தார். அது மட்டுமல்ல, மீதி 12 கோடைகள் எடுக்கத்தக்கதாய் பூரணமாய் அவர்களை போஷித்தார். இப்பொழுது இங்கே வலைகள் கிளியத்தக்கதாக 153 பெரிய மீன்கள் கிடைக்கும்படி செய்தார். மற்றும் ஒரு காரியத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே தளலிலே இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக மீனை வைத்திருந்தாலும் அவர்கள் பிடித்த மீன்களிலிருந்தும் சிலவற்றை கொண்டு வர சொன்னார். அவருடைய பணியை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய கட்டளைப்படி அவர்கள் மீன்பிடித்த பொழுது அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். தொடர்ந்து வருகிற பகுதியிலே இயேசு பேதுருவினிடத்திலே ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்கிறார். எதை கொண்டு மேய்ப்பது? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, உயிர்த்தெழுந்த மகிமையடைந்த கிறிஸ்துவின் நற்செய்தியை கொண்டு. ஆடுகளையும் பூஷிக்க வேண்டும். நற்செய்தி என்பது அவர்களுக்கு ரட்சிப்பை மட்டும் கொடுக்கப் போவதில்லை, அவர்களை தாங்கி பிடிக்கப் போகிறது. அவருடைய குறைகளின் மத்தியிலேயும் அது அவர்களை தாங்கப் போகிறது. விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய வல்லமையினாலே விசுவாசிகள் காக்கப்படப் போகிறார்கள். ஆம் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய திறமையினாலே அல்ல, ஆண்டவருடைய வல்லமையினாலேயே விசுவாசியான நாம் குறைகளின் மத்தியிலேயும் முடிவு பரியந்தம் காத்துக் கொள்ளப்படப் போகிறோம். இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிற பிரதானமான சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்து தன்னுடையவருடைய வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோளை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்த விரும்புகிறார். நாம் கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக மட்டும் இருப்போம் என்றால் அவர் நம்மை ஆசீர்வதித்து அவரோடு கூட ஒரு அருமையான ஐக்கியத்தை நமக்கு கொடுப்பார். நம்முடைய மனதின் விருப்பங்களுக்கும் அவர் ஆண்டவராயிருக்கிறார். எத்தனை பெரிய சலாகியமில்லையா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, எங்களுடைய இருதயங்களின் நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருப்பவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களையும் சீடர்களைப் போல நீர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விருப்பமான பாதைகளிலே நாங்கள் சென்று எங்கள் வாழ்நாளை நாங்கள் வீணாக்கி விடாதபடி நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதை கவனித்து அறிந்து அதன்படி மட்டும் நாங்கள் செயல்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நீர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறீர், ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டு உம்மோடு கூட நெருங்கிய ஐக்கியமுள்ளவர்களாக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களிலே யார் யாரை நீர் எந்தெந்த இடங்களிலே வைத்திருக்கிறீரோ அந்த இடங்களிலேயும் நாங்கள் உமக்கு பயனுள்ள பிள்ளைகளாக விளங்க முடியும் என்பதை நீர் வெளிப்படுத்தி நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களோடு எங்களை ஒப்பிட்டு மற்ற சூழ்நிலைகளை நாங்கள் ஒப்பிட்டு சோர்ந்து போய் விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். எங்களுடைய வாழ்க்கையில என்ன நோக்கத்தோடு எங்களை வைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் செயல்பட நீரே எங்களுக்கு உதவி செய்யும். தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இதைத்தான் செய்ய என்னை வழிநடத்துகிறாரோ என்று சிந்திக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தெளிவான வழிநடத்துதல்களை தாரும். நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீரே எங்களை வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12:9.